உள்ளவனும் கூடத்தில் ஊக்கமனும் தருநிறுவி உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டு இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பதுபோத கவனமிட கழித்தும் கருணையிலும் வெள்ளமதம் புரி சித்தி வழத்திலிருந்து வருபடிகள் தீர்ப்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியாக்கையின் எல்லா உயிரும் தொழையெடுக்கும். தேசமுய திருத்தொண்ட தொகை முன் படித்த திருவாளர் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடிபோற்றி வாழிதிருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி ஊழிமலி திருவாரூரம் திருத்தாள் எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவழினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார் திருவடியிற்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் கோள்பாடும் சபையின் சார்பாக பெரியவரான தொடர்ச்சி பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுகத்தூர் சாமியுடைய திருமணத்திலே எல்லாமல்ல ஆடல் பிள்ளானுடைய திருவருளினாலும் தெய்வ செங்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சிறும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது. இந்த மிகப்பெரிய இந்த ஒரு வேள்வியிலே தன்னுடைய முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் கொடுக்கின்ற மாணிக்கவாச அரமனையைச் சார்ந்த அன்பர்கள் மனைவியுடைய திருவடியிற்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு நாம் செங்கிழார் பெருமான் அருளி செய்த நாவுக்கரசு பெருமானுடைய அந்த அருள் திரு வரலாற்றிலே நாவுக்கரசு பெருமான் திருப்பாசூர் என்று சொல்லக்கூடிய தலத்தினுடைய அற்புதமான அந்த திருத்தாண்டகமும் திருக்குறுந்தொகையும் மிக அருமையாக நாவுக்கரசு பெருமானுடைய அந்த அருள் அனுபவம் திருப்பாசூரிலே அவருக்கு அமைந்த அந்த அனுபவம் ஒவ்வொரு திருக்கோயிலிலேயும் தமக்கு கிடைக்கின்ற அந்த அனுபவத்தின் வழியாக அமைவது அந்தந்த திருப்பதிகங்கள். அந்த வகையிலே நாவுக்கரசு பெருமான் இந்த திருப்பாசூர் என்று சொல்லக்கூடிய தலத்திலே வேயிடம் கொண்டு உலகுவிய இருப்பாரை புறமூன்றும் எரித்தருள எடுத்த தனி பொறுப்பார் வென் இளையாரை தொழுது எழுந்து போற்றுவார் முந்தி மூவையில் எய்த முதல்வனார் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த தொடக்கம் பக்கம் 443 முந்தி மூவையில் எய்த முதல்வனார் சிந்திப்பார் வினை தீர்த்திடும் செல்வனார் அந்தி கோன் தனக்கே அருள் செய்தவர் பந்தி செஞ்சடை பாசூர் அடிகளே என்ற அற்புதமான அந்த திருக்குறுந்தொகையும் திருத்தாண்டகம் விண்ணாகி நிலனாகி விசும்புமாகி என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தாண்டகம் இந்த இரண்டு பதிகங்களையும் அனல் கை ஏந்தி கூத்தாட வல்ல அந்த தன்மை பெருமானுடைய அந்த சிறப்பான ஒரு அந்த வழிபாட்டினுடைய பொது நிலை பாசூர்மேய பரஞ்சுடரை கண்டு அடியேன் உய்ந்த நிலை என்பதாக சொல்லி ஒவ்வொரு பதியத்தை ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலேயும் மகுடமாக வைத்து அருள் செய்கின்றார். அப்படி பாசூர்மேய பரஞ்சுடரை கண்டு அடியேன் உய்ந்தவாறே என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதனுடைய சிறப்பாக அமைந்த ஒரு தன்மைதான் அனல் கை ஏந்தி கூத்தாட வல்ல குழகனாகி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த அங்கை கூத்து என்று சொல்லக்கூடிய அந்த அனல் கை ஏந்தி ஆடுகின்ற அந்த கூத்து தரிசனமானது மிக அற்புதமாக நம்முடைய பாசூரிலே நாவுக்கரசு பெருமானுக்கு அமைந்த அந்த தன்மையோடு அம்மலர்ச்சீர் பதியை அகன்று பக்கம் 193 பலரும் களத்தாரை வணங்கி மகிழ்வடும் போற்றி மெய்மை நிலை வழுவாத வேளாள விழிக்குடுமை விழிக்குடிமை செம்மையினார் பழையனூர் திரு ஆலவனம் பணிந்தார் என்பதாக சொல்லி திரு ஆலவனம் திரு ஆலங்காடு வந்து சேர்ந்த அந்த தன்மையை மிக அற்புதமாக குறிப்பிடுகிறேன். சுந்தரர் பெருமான் திரு ஆலங்காடு தரிசனம், ஞானசம்பந்த பெருமானுடைய திரு ஆலங்காடு தரிசனம், இது ஒரு அற்புதமான ஒரு நிலை. சுந்தர பெருமானும் ஆலங்காட்டிற்கு உள்ளே செல்லல, ஞானசம்பந்த பெருமானும் திரு ஆலங்காட்டிற்கு உள்ளே சென்று அந்த தலத்தை மிதிக்க அஞ்சு வெளியிலேயே இருந்துட்டார். நாவுக்கரசு பெருமான் ஒருவர் மட்டும்தான் ஆலவனத்திற்கு உள்ளாக சென்று வணங்கிய ஒரு தன்மை சிறப்பான ஒன்று. ஏன் என்பதாக சொன்னால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் அங்கே தலையால் நடந்த அந்த அம்மை இருக்கும் பதியை மிதிப்பதற்கு அஞ்சு ஞானசம்பந்த பெருமான் வெளியிலேயே இருந்துட்டார். இந்த தலத்தை நான் போய் மிதிப்பேனா என்பதாக. அதே போல சுந்தர பெருமானும் அந்த தலத்தை அப்பர் பெருமான் கைத்த திருத்தொண்டு செய்த திருத்தலமாக விளங்கக்கூடிய திருவதிகையையும் சுந்தர பெருமான், தீர்காழிப்பதியையும் சுந்தர பெருமான் உள்ளுக்குள்ள போனது. இது ஞானசம்பந்த பெருமானுடைய வழியாக வருகின்ற ஒரு நிலை. ஞானசம்பந்த பெருமான் தான் முதலாக காரைக்கால் அம்மையார் அவதரித்த அந்த தலம் என்பதாக சொல்லி, அங்கே அம்மை தலையாக நடந்த அந்த தன்மையினாலே அந்த தலத்தை நான் காலால் மிதியேன் என்பதாக சொல்லி வெளியில் இருந்த அந்த தன்மை அங்கே இருந்து தொடங்கியது. அதை அப்படியே சுந்தர பெருமான் தனக்கு வழியாக எடுத்துக்கொண்டு பின்பற்றுகின்றார். அப்பர் பெருமான் மட்டும்தான் அந்த தலத்திற்கு உள்ளே சென்று பெருமானை வழிபட்ட அந்த ஒரு அற்புதமான அந்த ரத்தின சபையிலே ஊர்த்துவதாண்டவரை தரிசித்த ஒரு அற்புத பேரு அவருக்கு உண்டு. தொண்டு நிலை, திருத்தொண்டு நிலை என்று சொல்லுகின்ற திருத்தொண்டிற்கு, திருத்தொண்டானது அந்த தொண்டிற்கு எங்கேயும் தடை என்பதாக இருக்கக்கூடிய நிலை இல்லை என்பதை விளக்க வந்ததுதான் அப்பர் பெருமானுடைய அருள் பெரும் தொண்டு. தொண்டு என்பதாக சிறந்து இது திருத்தொண்டு என்கின்ற நிலையிலே இருப்பவர் அப்பர் பெருமான். ஆகவேதான் திருத்தொண்டு என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தொண்டிற்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கூட சிவிகையிலே இருந்து இறங்கி அப்பர் பெருமானோடு உடனாக நடந்து வருகின்றேன் என்பதாக சொன்னார். ஏன் என்பதாக சொன்னால் அது தொண்டையும் கடந்த திருத்தொண்டு என்று சொல்லக்கூடிய நிலை. ஆக திருத்தொண்டு என்று சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானே சிவிகையிலே இருந்து இறங்கி அப்பர் பெருமானோடு உடனாக நடந்து வருகின்றார். அப்பொழுது சொல்லுகின்றார், இல்லை இல்லை, பெருமான் உங்களுக்கு அளித்தது அந்த முத்துச்சிவிகை, அதிலே நீங்கள் செல்ல வேண்டும் என்பதாக சொன்னவுடன் இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம், உடன்பாடு நடைபெறும். என்ன அப்படின்னு கேட்டா, நீ எங்கெங்க தலத்திலே எல்லாம் சென்று வழிபடுகின்றீர்களோ அந்த தலத்திற்கு நீங்கள் முன்னதாக செல்ல வேண்டும், அதற்கு பிறகு நான் வரணும்னா, எங்கு நீர் அங்கு யான் பின்வரப்போவதுன்னு. இதுதான் அக்ரிமெண்ட். ஞான சம்பந்த பெருமான், ஆவுக்கரச பெருமான் முதலாவதாக அந்த தளத்திலே சேர்ந்துட்டார் சொன்ன உடனே இவர் போவார். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே போய் பெருமானை வழிபடுகின்ற இப்படி ஒரு நிலை. இதை மிக நுணுக்கமாக சேர்க்கிறார் பெருமான். தொண்டு நெறியை, திருத்தொண்டு நெறியை மிக சிறப்பாக எடுத்தோதிய இடங்களிலே இதுவும் சில இடங்கள். அப்படி நாவுக்கரசு பெருமான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஊர்த்துவதாண்ட அந்த தரிசனத்தை அற்புதமாக தரிசனம் செய்த நிலையை, மெய்மை நிலை வழுவாத வேளாள விழுக்குடிமை செம்மையினார் என்பதாக சொல்லி, அந்த வேளாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்குரிய அந்த நீலி என்று சொல்லக்கூடியவருடைய தன்மையினாலே அந்த வேளாளர்கள் அவர்கள் சொன்ன அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அத்துணை பேரும் தான் உயிரை மாய்த்து கொண்ட அந்த தன்மையை செம்மை என்பதாக சொல்லி, அப்பர் பெருமானும் வேளாள மரபு குருக்கையர் குடியிலே வந்தவர், ஆக அந்த செம்மை திறம் அப்பர் பெருமானுக்கும் உண்டு என்கின்ற அந்த தன்மையினாலே வேளாள விழுக்குடிமை செம்மையினார் பழையனூர் திரு ஆலவனம் பணிந்தார் என்பதாக சொன்னார். இந்த திரு ஆலங்காடு என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தை வந்து சேர்ந்தார் அப்பர் பெருமான். வந்து சேர்ந்தார் பணிந்தார்னு சொன்ன உடனேயே எடுத்துக் கொடுக்கின்ற தன்மை அடுத்த பாடலிலே, திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாம் என சிறப்பின் ஒரு வாத பெருந்திருத்தாண்டகம் முதலாம் ஓங்கு தமிழ் பெருவாய்மை தொடைமாலை பலபாடி பிறபதியும் மறுபு ஆர்வம் பெற வணங்கி வடதிசை மேல் வழிகொள்வார் என்பதாக சொல்லி, இந்த திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாம் என்பதாக சொல்லி மகுடமாக அமைக்கின்ற பதிகம். இந்த திருத்தாண்டகத்தினுடைய அந்த முக்கியமான அந்த வாக்கினை இங்கே சேக்கிழார் பெருமான் எடுத்துக் கொடுக்கின்றார். இந்த திருத்தாண்டகம் மிக சிறப்பு வாய்ந்த திருத்தாண்டகம். ஏன் என்பதாக சொன்னால், சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு வாத பெருந்திருத்தாண்டகம் என்பதாக சொல்லி இதை குறிப்பிடுகின்றார். பெருந்திருத்தாண்டகம் என்பதாக சொல்லுகின்ற அந்த சிறப்பினை உடையது இந்த திருத்தாண்டகம். ஆகவே திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாம் என சிறப்பின் ஒரு வாத பெருந்திருத்தாண்டகம் முதலாம் ஓங்கு தமிழ் பெருவாய்மை, பெருந்திருத்தாண்டகம் பெருவாய்மை என்று சொல்லி இந்த திருத்தாண்டகத்தை மிக அருமையாக சிறப்பாக எம்பசைஸ் என்பதாக சொல்லி அழுத்தம் திருத்தமாக எடுத்து கொடுக்கின்ற ஒரு இடமாக அமைந்தது. ஆக திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாம் என்று சொல்லக்கூடிய திருத்தாண்டகமும், வெள்ளநீர் சடையர் போலும் விரும்புவார்க்கு எளியர் போலும் என்று சொல்லக்கூடிய திருநேரிசை, இந்த இரண்டும் நம்முடைய திரு ஆலங்காட்டிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதியங்கள், இன்னும் பல திருப்பதியங்கள் இருந்திருக்கிறது, நம்முடைய தவக்குறைவினாலே கிடைக்கவில்லை என்பதை நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய வாக்கின் மூலமாக பெருவாய்மை தொடைமாலை பல பாடி என்பதாக சொல்லுகின்ற பொழுது பல பதிகங்கள் அங்கே நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அருளி செய்திருக்கிறார். அதிலே கிடைத்தது ஒரு சில என்பதாக அமைத்து இந்த ஒன்றாய் உலகனைத்தும் ஆனார்தாமே என்று சொல்லக்கூடிய பெருந்திருத்தாண்டகத்தை நாம் முதலாவதாக நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். பக்கம் 441 அப்பர் தேவா. பெரிய திருத்தாண்டகம் என்பதாக சொன்னார். இங்கே திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாம் என சிறப்பின் ஒருவாத பெருந்திருத்தாண்டகம் என்பதாக சொல்லி இதை பெருவாய்மை தொடைமாலை என்பதாக சொன்னது இந்த திருத்தாண்டகத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. ஒன்றாய் உலகனைத்தும் ஆனார்தாமே, இறைவனுடைய இலக்கணங்களை புல்லட் ஷாட்ஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி அடிக்கிறது தான் இது ஒன்று ஒன்று இந்த புல்லட்ஸ் என்பதாக சொல்லி. இப்போ ஒரு போட்டோன்னு வச்சுங்க, ஒரு டேப்லர் காலம்ல போட்டு ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தையும் ஒன்று ஒரு பாயிண்ட்ஸ் போடணும், அங்கே போயிட்டு வந்து கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, ஒன்று ஒன்றுத்தையும் ஒவ்வொரு பாயிண்ட்ல சொல்லணும். நீங்கள் சொன்ன வாழ்ந்தது அப்படி போடும்போது ஒன்னொன்றுத்துக்கு புல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ நாவுக்கரசு பெருமான் ஒவ்வொன்றையும் ஒரு புல்லட்ஸ் இப்போ அமைச்சது இறைவனுடைய இலக்கணத்தை, இதை போல நாவுக்கரசு பெருமானை போல வேறு யார் கொடுக்க முடியும்? அப்படி ஒரு அற்புதத்தை இந்த திருத்தாண்டகத்திலே சொன்னதினாலோ என்னவோ தெரியவில்லை, பெருவாய்மை பெரிய திருத்தாண்டகம் பெருந்திருத்தாண்டகம் என்பதாக சொல்லி இந்த திருத்தாண்டகத்தினுடைய மிகச்சிறப்பை அருளி செய்கின்றார். மற்றும் இந்த திருத்தாண்டகத்தினுடைய ஒரு மிக அற்புதம் என்ன என்பதாக சொன்னால், இந்த திருத்தாண்டகத்திலே வரக்கூடிய ஐந்தாவது பாடல் மிக மிக முக்கியமான ஒரு திருப்பாடல். இந்த ஐந்தாவது திருப்பாடல் தான் இந்த முக்கிய அந்த அந்த இறைவனுடைய இலக்கணம், இறைவனுடைய தன்மை, இறைவன் உயிர்களுக்கு ஆற்றும் அந்த தன்மை அத்துணையும் காட்டவல்ல அந்த நிலைதான் இந்த ஐந்தாவது திருப்பாடல். அம்மையாரினுடைய அந்த அற்புத நிகழ்ந்த அந்த இடத்திலே சென்ற நாவுக்கரச பெருமான் பெற்ற அந்த அனுபவம் நிச்சயமாக ஒரு தனி அனுபவமாக இருந்திருக்க வேண்டும். உள்ளுக்குள்ளே சென்ற அந்த நாவுக்கரச பெருமானுடைய அந்த அனுபவத்தை முழுமையாக நாம் பெறவில்லை என்பதாக சொன்னாலும், ஏதோ ஓரளவிற்கு இந்த திருப்பதிகத்தின் மூலமாக நாம் நிச்சயமாக பெற வேண்டும் என்பதற்காக அவருடைய கருணையினாலே நாம் இந்த திருத்தாண்டகத்தை மீண்டும் மீண்டும் படிப்பதன் மூலமாக இந்த திருத்தாண்டகம் மற்ற திருத்தாண்டகங்களிலே இருந்து மிக்க வேறுபட்ட ஒரு திருத்தாண்டகமாகவும், மிக அனுபவத்தை விளைவிக்கின்ற ஒரு திருத்தாண்டகமாகவும் இது விளங்குகின்றது என்பது திண்ணமாக அமைகின்றது. அந்த வகையிலே ஒன்றாய் உலகனைத்தும் ஆனார்தாமே, ஊழிதோறும் ஊழி உயர்ந்தார்தாமே, நின்றாகி எங்கும் நிமிர்ந்தார்தாமே, நீர் வழி தீ ஆகாசம் ஆனார்தாமே, கொன்றாடும் கூற்றை உதைத்தார்தாமே, கோலப்படனை உடையார்தாமே, சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே, திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாமே என்பதாக சொல்லி அப்பர் பெருமான் அந்த வாக்கு பெருவாய்மையாக விளங்குகின்ற வாக்காக ஒன்றாய் உலகனைத்தும் ஆனான் என்பதாக சொல்லி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் அந்த ஒன்றாகிய நிலை இறைவனுடைய இலக்கணத்திலே மிக 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 சிறப்பான ஒன்று, எல்லாம் போய் முடிகின்ற ஒரு நிலை, எல்லாம் இப்படி விரிந்து வந்த ஒரு நிலையிலே இருக்கின்ற பொழுது அப்பர் பெருமான் அதை குவித்து ஒரு இடத்திலே வைத்து பார்க்கின்ற பொழுது எல்லாம் சேர்ந்து இருக்கின்ற ஒரு இடம், த பாயிண்ட் வேர் இட் ஜாயின்ஸ், எல்லாம் போய் சேருகின்ற இடம் ஒன்றாய் உலகனைத்தும் ஆனார்தான். இந்த ஊழி என்று சொல்லக்கூடிய ஊழி முதல்வனாக விளங்கக்கூடியவனும் அவன்தான். மகா சங்காரன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மெய்கண்டார் தன்னுடைய முதல் சூத்திரத்திலே சொல்லுகின்ற பொழுது அவனை இந்த மகா சங்காரன் என்று சொல்லக்கூடிய ஊழி முதல்வனாக இருக்கின்ற அந்த தன்மையை தான் பதியினுடைய நிலையிலே இலக்கணத்திலே முதலாவதாக வைத்து சொல்லுகின்றான். அப்படி பதி என்று சொல்லக்கூடியவன் ஒன்றாய் இருந்தவன் தான் பலவாக ஆகிய அந்த தன்மை அவனுடைய தன்மை என்பதாக சொல்லி இந்த உயிர்கள் பொருட்டாக பொது இயல்பாக விரிந்த அந்த நிலை, ஒன்றாகிய நிலை அவனுடைய சிறப்பான நிலை, ஒன்றாய் உலகனைத்தும் ஆனார்தாமே, ஊழிதோறும் ஊழி உயர்ந்தார்தாமேன்னு சொன்ன ஊழி என்பதாக சொல்லுகின்ற பொழுது மிக அற்புதமாக இந்த ஊழியை பற்றி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய முதல் பதிகத்திலேயே அந்த ஊழி என்பதாக சொல்லக்கூடிய அந்த தன்மையை மிக வியந்து நாம் பார்த்த ஒரு தன்மைதான் அந்த பல்பெயர் பத்து என்று சொல்லக்கூடிய பதிகமாக இருந்தாலும் சரி. சீர்காழியினுடைய 12 திருப்பெயர்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த 12 ஊழி காலங்கள் என்பதாக சொல்லுகின்றார். ஒவ்வொரு ஊழி என்று சொல்லுகின்ற பொழுதும் ஒவ்வொரு ஊழியிலேயும் ஒவ்வொரு பெயரை உடையதாக இருந்தது இந்த சீர்காழி. ஆக சீர்காழி என்று சொல்லக்கூடிய இந்த பதியானது எல்லாம் அழிந்த பொழுதும், இந்த உலகங்கள் எல்லாம் அழிந்த பொழுதும் இந்த சீர்காழி என்று சொல்லக்கூடியது அழியாமல் இந்த மிதந்து வந்த தோணியாக மிதந்து வந்த காரணத்தினாலே தோணிபுரம் என்பதாகவும் 12 திருப்பெயர்கள் உடையதாகவும் அமைந்த அந்த தன்மையை ஊழிதோறும் இந்த உயிர்களுக்காக அத்துணையும் தான் உள்ளே அடக்கி மீண்டும் வெளிப்படுத்துகின்ற அந்த தன்மையிலே இறைவன் என்று சொல்லக்கூடியவன் மாறாத நிலையிலே இருந்த தன்மையைத்தான் ஊழிதோறும் ஊழி உயர்ந்த தன்மையாக அமைக்கின்றார். அப்படி இந்த 12 திருப்பெயர்கள் என்று சொல்லக்கூடிய 12 திருப்பெயர்களை பற்றி சொல்லக்கூடிய பதிகங்களை, சீர்காழியில் வரக்கூடிய பதிகங்களை பற்றி அமைத்த அத்தனையும் இந்த ஒரு வரியிலே அடக்கி நம்முடைய அப்பர் பெருமான் ஊழிதோறும் ஊழி உயர்ந்தார்தாமே என்பதாக சொன்னார். நின்றாகி எங்கும் நிமிர்ந்தார்தாமே, நீர் வழி தீ ஆகாசம் ஆனார்தாமே, குன்றாடும் கூற்றை உதைத்தார்தாமே, கோலப்படனை உடையார்தாமே, சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே. தீர்த்தம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது தீர்த்தமாக விளங்குபவனும் அவன்தான் என்ற நிலையிலே நாம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்று நிலைகளிலேயும் அவன் விளங்குகின்ற தன்மையை தீர்த்தங்கள் ஆனார்தாமே, சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே, திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாமே. ஆக திரு ஆலங்காடு உரையும் செல்வர் என்பதாக சொல்லி அந்த பெருமானை முன்னாக நிறுத்தி மிக அற்புதமாக அந்த இலக்கணங்களை எல்லாம் வகுத்துக் கொடுக்கின்ற பொழுது இந்த 5வது திருப்பாடலிலே அல்லும் பகலுமாய் நின்றார்தாமே, அந்தியும் சந்தியும் ஆனார்தாமே, சொல்லும் பொருளெல்லாம் ஆனார்தாமே, தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே, பல்லுரைக்கும் பாவலாம் ஆனார்தாமே, பழனை பதியா உடையார்தாமே, செல்லும் நெறிகாட்ட வல்லார்தாமே, திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாமே என்பதாக சொன்ன இந்த திருப்பாடல். ஐயா, இந்த திருப்பாடலை எல்லோரும் சேர்ந்து நம்ம பாடணும்.
அல்லும் பகலுமாய் நின்றார்தாமே, அல்லும் சந்தியும் ஆனார்தாமே, சொல்லும் பொருளெல்லானாமே,
பகலுமாய் நின்றார்தாமே. இந்த காலம் ஒரு காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரையில் எத்தனை காலங்கள் இருக்கோ அத்துணை காலங்களிலேயும் அடங்கக்கூடிய அத்துணை காலங்களிலேயும் அவனை சிந்தித்திருக்க வேண்டும் என்பதை அற்புதமாக இந்த முதல் வரியிலே அல்லும் பகலுமாய் நின்றார்தாமே, அந்தியும் சந்தியும் ஆனார்தாமே. இதில் மிக அற்புதமாக அமைக்கின்ற அந்தி என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சொல், இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சொல். நாம ராமலிங்க சுவாமியுடைய அந்த அந்தி என்பதாக சொல்லக்கூடிய இங்கித மாலையிலே பார்த்தபோது இந்த அந்தி என்பது ஒரு சிறப்பான ஒரு சொல். அந்தி என்பது ஒரு மாலை காலம் என்பதாக சொல்லி அந்த மாலை நேரம் என்பதாக மட்டுமல்லாமல் இந்த அந்தி என்பதனுடைய ஒரு சைவ பரிபாஷையிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறிப்பு உண்டு. அந்த நிலையிலே அந்தி என்பதாக சொல்லுகின்ற பொழுது சைவ பரிபாஷையிலே அந்தி என்பது என்ன என்பதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்தி வண்ணர் என்பதாக சொல்லி மிக அற்புதமாக குறிப்பிடுவார் திருமந்திரத்தில். அப்படி இந்த அந்தி என்பதாக சொல்லக்கூடிய நிலை மிக மிக ஆழமான ஒரு நிலை. இங்கித மாலையிலே அவர் சொன்ன பொழுது ஒரு அந்தி என்பதாக சொல்லி அம் ஊ தி என்பதாக சொல்லி அகர உகர என்ற மூன்றும் சேர்ந்த பொழுது ஓம்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த தீயாக தீவண்ணராக விளங்கக்கூடியவர் என்பதாக அங்கே ஓம்கார சோதியாக பார்த்த நிலை. அந்தி என்பதாக சொல்லுகின்ற ஒரு நிலை என்ன என்றால் இது உயிரினுடைய ஒரு நிலையை குறிப்பது. என்ன உயிரின் நிலை என்பதாக சொன்னால் ஒரு உயிரினுடைய உடல் உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டிலேயும் அருள்நிலையிலே மாற்றங்கள் ஏற்படும். இந்த உடல் என்று சொல்லக்கூடியதும் உயிர் என்று சொல்லக்கூடியதும் இரண்டும் இணைந்து இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த உயிரானது வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு நெறியிலே இருந்து அந்த நெறி என்று சொல்லக்கூடிய ஒரு நெறியிலே இருந்து இன்னொரு நெறிக்கு இந்த உயிரானது மேல்நிலைக்கு வருகின்ற பொழுது இந்த உயிரிலேயும் உடலிலேயும் மாற்றங்கள் நிகழும். சாதாரணமாக நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் வழிபாடு என்பதாக தொடங்குகின்ற பொழுது அந்த நெறி எந்த நெறியை சார்ந்தது என்பதாக சொன்னால் அது அன்பு நெறி என்று சொல்லக்கூடிய அன்பு நெறியை சார்ந்தது. இந்த அன்பு நெறியிலே தொடங்கிய இந்த வழிபாடு பக்தி என்று சொல்லுகின்ற பொழுது அன்பு நெறியினுடைய முதிர்ச்சியாக, இந்த அன்பு நெறியினுடைய முடிவாக விளங்குவது அருள் நெறி. ஆக அருள் நெறிக்கு ஒரு நெறியிலே இருந்து இன்னொரு நெறிக்கு இந்த உயிரானது மாறுகின்ற பொழுது, அந்த மாறிய அந்த நிலை அன்பு நெறியிலே இருந்து அருள் நெறிக்கு மாறுகின்ற பொழுது உடம்பினுடைய நிலை என்ன ஆகும் என்பதாக சொன்னால், பிணி என்று சொல்லக்கூடிய பிணிப்படும் உடம்பாக இருந்து இறக்கின்ற உடம்பாக இருந்தது ஞான தேகமாக மாறும். பசு கரணமாக இருந்தது அத்துணையும் பதிகரணமாக மாறும். அப்பொழுது இருக்கக்கூடிய தேகம் என்பதாக சொன்னால் அந்த தேகத்தை அருள் ஞான தேகமாக அமைக்கும். அப்பர் பெருமானுடைய தேகமும் மண்ணுலகத்திலே அப்பொழுது வாழ்ந்தவர்களுடைய தேகமும் ஒன்றா என்பதாக சொன்னால் நிச்சயமாக இல்லை. அப்பர் பெருமானுடைய தேகம் எப்படிப்பட்ட தேகம் என்பதாக சொன்னால் அது ஞான தேகமாக அமைந்திருக்கும். ஆக பிணிப்படாத நிலையிலே அந்த தேகத்தை ஞான தேகமாக மாற்றிய நிலை உடம்பினை பொறுத்தது. அப்பொழுது உயிர் என்ன நிலையில இருந்தது என்பதாக சொன்னால், அன்பு நெறியில இருந்து அருள் நெறிக்கு இந்த உயிரானது மாறுகின்ற பொழுது இந்த உயிருக்குள்ளே சிவமானது எப்பொழுதும் அமைந்து கொண்டே இருக்கின்றது. உயிருக்குள்ளே சிவம் எந்த நேரத்திலேயும் பிரிவதில்லை, ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்ற நிலை. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இந்த சிவமானது அருள் நிலை என்று சொல்லக்கூடிய அருள் நெறிக்கு உயர்ந்த பொழுது என்ன ஆகும் என்பதாக சொன்னால், உள்ளும் புறமுமாக இருந்து இந்த உயிரை நடுவிலே நிறுத்தும். உள்ளும் புறமுமாக இந்த அருள் என்று சொல்லக்கூடிய அருளானது வெளிப்பட்டு இரண்டிற்கும் நடுவிலே இந்த உயிர் என்று சொல்லக்கூடியது விளங்கும். எப்படி அந்தி என்று சொல்லுவது பகலும் ஐயா வாங்க முன்னாடி, எப்படி பகலும் இரவும் இரண்டும் சேருகின்ற நிலை அந்த நிலை மாலை காலம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்றதை போல, இந்த அருள் என்று சொல்லக்கூடிய அருள் நிலையிலே இந்த உயிருக்கு உள்ளே இருந்தும் புறம்பிலே இருந்தும் நடுவிலே விளங்குகின்ற இந்த உயிரை அந்தி என்பதாக அமைத்து, இந்த அந்தி என்று சொல்லக்கூடிய நிலையிலே இப்பொழுது இறைவன் அந்த உயிரிலே நடைபெறுகின்ற அந்த ஆட்டத்தை அந்தி நிறுத்தம் என்பதாக, அந்தி நிறுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த கூத்து, இந்த அருள் ஞான கூத்து, அந்தி நிறுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த அருள் ஞான கூத்து எதை குறிக்கிறது என்பதாக சொன்னால், உயிருக்கு உள்ளும் புறமுமாக இருந்து கொண்டு இந்த உயிரை நடுவிலே அமைத்து ஆடுகின்ற அந்த திருக்கூத்தை தான் அந்தி நிறுத்தம் என்பதாக சொல்வார். அந்தி நிறுத்தம் காண நம்முடைய ஆலங்காட்டு அடிகள் ஆடுமே என்பதாக சொல்லி அம்மையார் மிக அற்புதமாக அந்த மூத்த திருப்பதிகத்திலே அம்மையார் அந்த அந்தி நிறுத்தத்தை சொல்வார். அப்படி இந்த உயிரும் உடலும் மாறிய அந்த தன்மையை அருள் நெறி, ஒரு அன்பு நெறியில இருந்து அருள் நெறிக்கு மாறிய அந்த தன்மையைத்தான் அந்தி என்பதாக, அந்தி நிறுத்தம் என்பதாக சொல்லி, அந்தி நிறுத்தம் அனல் கை ஏந்தி அழகன் ஆடுமே என்பதாக சொல்லி கரைக்காலம்மையார் மூத்த திருப்பதியத்திலே அந்த வாக்கினை அமைத்துக் கொடுக்கிறார். அப்படி இங்கே காரைக்கால் அம்மையார் அமைத்த அந்த நிலை, அன்பு நெறியிலே இருந்து இந்த உயிரை அருள் நெறிக்கு மாற்றுகின்ற அந்த நிலை, இந்த உயிரை மேலே உயர்த்துகின்ற அந்த நிலை, ஆக மேலே உயர்த்துகின்ற நிலையை காட்டுவதுதான் இந்த ஊர்த்துவ தாண்டவம் என்பதாக சொல்லி அந்த ரத்தின சபையிலே பெருமான் ஆடுகின்ற அந்த தாண்டவம், இது மேல் நோக்கிய நிலையிலே இந்த தாண்டவம் நடைபெறுகின்றது என்பதாக சொன்னால், உயிரை ஒரு நெறியிலே இருந்து மேலே உயர்த்துகின்ற நெறிக்கு இதை உயர்த்த வல்லது இந்த தாண்டவம் என்பதனால்தான் இந்த தாண்டவத்தை ஊர்த்துவ தாண்டவம், மேல் நோக்கிய தாண்டவமாக அந்த இடத்திலே திருஆலங்காட்டிலே பெருமான் ஆடுகின்ற ஒரு நிலை. அதிலே மிக அற்புதமாக பெருமான் காட்டுகின்ற செய்தி என்ன என்பதாக சொன்னால், செல்லும் நெறி காட்டவல்லாதாமே என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கு, இது அழுத்தமாக ஆழமாக நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாக்கு. திருஆலங்காட்டிற்கே உரிய ஒரு அற்புதமான ஒரு நிலை, செல்லும் நெறி காட்டவல்ல நிலை என்பதாக சொல்ல, செல்லும் நெறி காட்டவல்லார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்த செல்லும் நெறி என்று சொல்லக்கூடிய செல்லும் நெறி என்பது என்ன, இறைவன் காட்டவல்லார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய நிலை என்ன என்பதாக சொல்லி இரண்டு நிலைகளிலே அமைத்திருக்கின்றார். இறைவன் என்று சொல்லக்கூடியவன் தான் இந்த உயிருக்கு எப்பொழுதும் உடனாக வேறாக ஒன்றாக இருக்கக்கூடிய அவன்தான் இந்த உயிருக்கு எல்லாவற்றையும் உணர்த்த வல்லவன். இறைவனை தவிர வேறு யாரும் அந்த உயிருக்கு உணர்த்த முடியாது. ஆகவே இறைவன் என்று சொல்லக்கூடியவன் தான் இந்த உயிருக்கு குருவாக எழுந்தருளி அத்துணையும் காட்டவல்லவன் என்பதை செல்லும் நெறி காட்டவல்லார் என்பதாக சொல்லி இந்த உயிருக்கு தன் அந்த உயிரை செலுத்துபவனாக விளங்குபவன் இந்த இறைவன். ஆகவே இந்த இறைவனை செல்லும் நெறி காட்டவல்லான் என்பதாக சொன்னார். இதற்கான ஒரு ஆதாரம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அப்பர் பெருமான் பல இடங்களிலே அமைத்திருக்கின்றார். ஆனால் இந்த செல்லும் நெறி என்று சொல்லக்கூடியதை விளக்கமாக அமைக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அப்பர் பெருமானுடைய திருக்கானூர் திருப்பதிகம் 3வது பாடல் பக்கம் 119 அப்பர் பெருமான் பின்னி பிணைத்திருக்கின்ற அந்த நிலையை மிக அற்புதமாக காட்டுகின்றார். இதில் ஒவ்வொரு பாடலும் மிக மிக ஆழமான திருப்பாடல். இந்த உயிரோடு இறைவன் இணைந்திருக்கின்ற தன்மையை குறிக்கின்ற திருப்பாடல். அதிலே என்பதை முதல் பண்பாக உலகத்தின் உயிர்க்கெல்லாம் கருவனாகி என்பதாக சொல்லி அமைத்தவர் கானூரில் பரமனாய பரஞ்சுடர் காண்பினேனர். ஒருவனாய் உலகேத்தி நின்ற நாள் திருவாரூர் ஆக கருவனாகி என்பதாக சொல்லக்கூடியது மிக மிக ஆழமான பொருள். இதற்கு அடுத்ததாக சொன்னாரு கானூரில் பரமனாய பரம்ஜுடர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது பரமன் என்ற நிலையும் பரம்ஜுடர் என்ற நிலையும் இரண்டாக நிறுத்துகின்றனர். கருவன் என்பதாக சொல்லி உலகத்து உயிர்களுக்கெல்லாம் கருவன் என்பது பொது. இவன் பரமனாகவும் இருக்கின்றான் பரம்ஜுடராகவும் இருக்கின்றான். ஆக பரம்பொருளாக நிற்கின்ற பொழுது அது அறிவு பொருளாக நிற்கின்ற தன்மை. பரம் சுடர் என்பதாக சொல்லுகின்ற போது ஒளி அது அருள் நிலையில நிற்கின்ற நிலை. ஆக ஒரே ஒரு அந்த கருவாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு இரண்டு பண்புகளாக அமைக்கின்றார். என்ன இரண்டு பண்புகள் என்பதாக சொன்னால், பரம்பொருளாக இருக்கின்ற பொழுது அறிவு பொருளாக இருக்கின்ற பரமனாகவும், பரஞ்சுடர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஒளி பொருளாகவும் அருள் நிலையிலே நிற்கின்ற தன்மையையும் இரண்டாக வைத்து, இந்த இரண்டிற்கும் மூலமாக நிற்கின்றவர் இவர்தான். யார் என்பதாக சொன்னால், இந்த பரமனாய பரஞ்சுடராக இருக்கின்ற அந்த கருவன் என்று சொல்லக்கூடிய மூலர். அந்த மூலத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை சொல்லுகின்ற பொழுது, குறியில் நின்றுண்டு குறையிலா சமன் நெறியை விட்டு நிறைகடல் பற்றினேன், அரியலுற்றிலே தானூர் முளையவன் செறிவு செய்திட்டு இருப்பது என் சிந்தையேன். அங்கு செறிவு செய்திட்டு இருப்பது என் சிந்தை. என்னுடைய சிந்தையிலே பெருமான் எப்படி அமர்ந்திருக்கின்றான்? இதை அப்பர் பெருமானுடைய வாக்கை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாத வாக்கு. இறைவன் சிந்தையிலே குடிகொண்டான் என்பதாக சொல்லலாம், சிந்தையிலே அமர்ந்திருக்கிறான் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் அப்பர் பெருமான் சொல்லுகின்ற இந்த வாக்கு நாம் எண்ணி எண்ணி வியக்கக்கூடிய ஒரு வாக்காக அமைந்திருக்கின்றது. இதை செறிவு செய்திட்டு இருப்பது என் சிந்தையே. இந்த செறிவு செய்திட்டு இருப்பது என் சிந்தையே என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இறைவன் என்று சொல்லக்கூடியவன் நம்முடைய உயிர் என்று சொல்லக்கூடிய உயிரிலேயும் கலந்திருக்கின்றான். சிந்தை முதலாகிய எல்லா கரணங்களிலேயும் அவன் கலந்திருக்கின்றான். இறைவனுடைய கலப்பு எல்லாவற்றிலேயும் உண்டு. நான் வேணாயா, எனக்கு இறைவன் வேணாம், வெளியில போ, தேவையில்லை என்பதாக சொன்னாலும், இந்த உயிர் விரும்புகிறதோ இல்லையோ, இருந்த பொழுதிலும் அந்த உயிரை விட்டு பிரியாமல் இருக்கின்ற தன்மையை செறிவு செய்துட்டு இருத்தல். நம்ம வேணான்னு சொல்ல கையில மோதிரம் போட்டிருக்கோம், வேணாம்னா எடுத்து போட்டலாம், எனக்கு பிடிக்கல மோதிரம், என்னை விட்டு போயிடு. இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இல்லை என்பதாக சொல்லக்கூடியவன் இடத்திலேயும் இருந்து கொண்டு அவர்களுக்கும் அந்த அறிவையும் அருளையும் வழங்குகின்ற தன்மையை செறிவு செய்துட்டு இருத்தல். இப்படிப்பட்ட அந்த கருணை, இப்படிப்பட்ட அந்த தன்மை, இறைவன் இந்த உயிரோடு விட்டு நீங்காத அந்த தன்மையை செறிவு செய்துட்டு இருப்பது என் சிந்தையே என்பதாக சொல்லக்கூடிய வாக்கின் மூலமாக அப்பர் பெருமான் இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இந்த உயிர்களோடு உடனாக இருந்து கொண்டு செல்லு நெறியை காட்டவல்ல செல்வனாக விளங்குகின்றான் என்பதை திருக்கானூர் பதிகத்தின் மூலமாக நாம் அமைத்து காண வேண்டும். இதே செல்லு நெறி என்பதாக சொல்லுகின்ற போது, இந்த செல்லு நெறிக்காகவே ஒரு பதிகம் அமைத்தார். இந்த செல்லு நெறி என்று சொல்லக்கூடிய செல்லுகின்ற நெறியை காட்டக்கூடிய ஒரு பதிகம் என்பதாக சொன்னால், அந்த பதிகம் திருக்கழிப்பாலை பதிகம். முழுக்க முழுக்க செல்லும் நெறியை காட்டவல்ல தபாலப்பனார் பதிகம் நம்முடைய கணேஷ்க்கு ரொம்ப பிடித்த பதிகம். அந்த திருப்பதிகம் முழுவதிலேயும் அவர் செல்லும் நெறியை எப்படி காட்டவல்லார் இந்த உயிருக்கு என்பதை காட்டுவார். இந்த உயிர்களுக்கு எதை காட்டவல்லான் என்பதாக சொன்னால், செல்லும் நெறியை காட்டவல்லார். செறிவு செய்துட்டு இருப்பதுன்னு சொல்லுகின்ற பொழுது இன்னொரு முறையில எடுத்துக்கொண்டால், வெரி மச் கான்சென்ட்ரேட்டட், அந்த பொருளினுடைய அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் அதிகமாக 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 அந்த சிந்தையிலே எப்படி இருக்கிறார் என்பதாக சொன்னால், அது கான்சென்ட்ரேட்டட் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவன் அமர்ந்திருக்கின்ற அந்த தன்மையை செறிவு செய்துட்டு இருத்தல் என்பதாகவும் அப்பர் பெருமானுடைய ஒரு நிலையில இருந்து அமைத்துக் கொண்டால், இந்த திருக்கழிப்பாலை பதிகம் முழுவதும் செல்லும் நெறி காட்டவல்ல நிலையை விளக்க வந்தது இந்த திருக்கழிப்பாலை பதிகம். பக்கம் 21, அதில் முதல் பாடல் ஊனுடுத்தி 9 வாசல் வைத்து என்று சொல்லக்கூடிய பாடல். இந்த பாடலிலே அப்பர் பெருமான் காட்டுகின்ற அந்த செல்லும் நெறியை பக்கம் 21. மூவழிப்பாளை பதிகம், மிக மிக அற்புதமான பதிகம். முதல் பாடலோட ஏன் நிறுத்தினேன்னு கணேஷ் கேட்பாரு. இருந்த பொழுதிலும் இந்த ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் அந்த வழி வைத்த தன்மையை, செல்லும் நெறியை காட்டுவது, வானிடத்தை ஊடறுத்து வல்லை செல்லும் வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே. முதல் நிலை எங்கே என்பதாக சொன்னால், கானெடுத்து மாமயில்கள் ஆளும் சோலை கழிப்பாளை. கழிப்பாளையினுடைய அற்புதமான அந்த காட்சி, இயற்கை காட்சியை நம்முடைய அப்பர் பெருமான் அந்த தயக்கம் பலபடைத்தார் தாமரையினார். தர் கழிப்பாளையில இருக்கக்கூடிய பெருமான், அந்த வேடங்கள் பல பல வேடங்கள் கொண்ட பரன் நாரிபாகனாக விளங்கக்கூடிய பெருமான், அந்த தாவுகின்ற மானை மறை என்று சொல்லக்கூடிய மானை கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான், அந்த மயில்கள் தன்னுடைய தோகையை விரித்து ஆடக்கூடிய சோலையிலே கழிப்பாளை மேய கபாலப்பனார், வானிடத்தை ஊடறுத்து வல்லை செல்லும் வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே என்பதாக சொன்ன முதல் நிலையும், மாயையாக்கை வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் யாமே என்பதாக சொன்ன இரண்டாவது நிலையும், மாய குரம்பை நீங்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே என்பதாக சொல்லி, ஒவ்வொரு நிலையிலேயும் இந்த அன்பு நெறியிலே இருந்து அருள் நெறிக்கு மாறுகின்ற தன்மை. யாக்கை வேண்டாம் என்பதாக சொன்ன நிலையாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. யாக்கை என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பையே அருள் உடம்பாக, ஞான தேகமாக மாற்றிய நிலை. அப்படித்தான் இதை மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி மாற்றுவதற்குரிய வழி எதுன்னு பார்க்க, எது இதை மாற்றுகிறது? அப்படி செல்லும் நெறியை காட்ட வல்லது எது? செல்லும் நெறியை காட்ட வல்லது அந்த செல்வனாராக விளங்கக்கூடிய பெருமான் எதை காட்டுகின்றார், எதை செல்லும் நெறியாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார்? செல்லும் நெறியை காட்ட வல்லது எது? எதை அது குறிப்பாக அது உணர்த்தணும். இதைத்தான் இந்த உயிர்களுக்காக செல்லும் நெறியை காட்ட வல்லதாக அமைத்திருக்கின்றார் என்பதாக சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது வானிடத்தை ஊடறுத்து வல்லை செல்லும் வழியினர். இன்னைக்கு நம்ம ராக்கெட் லான்ச்சிங், அந்த லான்ச்சிங், இந்த லான்ச்சிங்லாம் சொல்றோம். அப்ப அதுல இன்னொரு சிறப்பான ஒரு விஞ்ஞான கருத்து என்னன்னு சொன்னா, வானிடத்தை ஊடறுத்துன்னு சொல்லுகின்ற பொழுது இது எஸ்கேப் வெலாசிட்டின்னு ஒண்ணு உண்டு இல்லையா? எவ்வளவு வேகமாக இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு வெலாசிட்டி, வேகம் உண்டு. அந்த வேகத்துல போனாதான் இது புவியீர்ப்பு சக்தியை மீண்டும் போக முடியும். ஒரு அற்புதமான ஒரு நிலை. வானிடத்தை ஊடறுத்துன்னு சொல்லுகின்ற பொழுது இது எஸ்கேப் வெலாசிட்டி. இப்போ வானிடத்தை ஊடறுத்து செல்லுகின்ற பொழுது அப்படி இந்த உயிரை அவ்வளவு வேகமாக அழைத்து செல்லுவாராம். எங்கே அழைத்து செல்கின்றார்? வானிடத்தை ஊடறுத்து வல்லை செல்லும் வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாம். அப்படி வழியை வைத்தார், எந்த வழியை வைத்தார்? அப்படி வானிடத்தை ஊடறுத்து செல்லக்கூடிய நிலையிலே நம்மை இந்த உயிர்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அடையாளம் எது, செல்லும் நெறி எது என்பதாக காட்டுகின்ற பொழுது, அந்த செல்லும் நெறி வேறு எதுவும் அல்ல, கோயில்களும் இந்த குறிகளும் அடையாளங்களும் தான் அதற்கு செல்லும் நெறியாக அமைந்திருக்கின்றது. இந்த திருக்கோயில்கள் என்று சொல்லக்கூடிய திருக்கோயில்கள், திரு ஆலங்காடு உரையும் செல்வனாரை பற்றுங்கள், வானிடத்தை ஊடறுத்து செல்லும் நெறியை அவன் காட்டுவான் என்பதை காட்டுகின்ற ரெப்ரசன்டேஷன், குறியீடு என்பதுதான் அங்கே அமைந்திருக்கக்கூடிய தன்மை. மிக அற்புதமாக நம்முடைய அப்பர் பெருமான் அமைக்கின்றார். அப்படி
இது கூட சொல்றப்ப, வானை உள்கட்டிலும் வழியை காட்டுவான,
வானை உள்க செல்லும் வழி, அது கூட நம்ம கணேஷ் எடுத்துக் கொடுக்கிறது நம்ம கவனத்துக்கு வரும். அப்படி இந்த கருத்தை எல்லாம் மிக மிக ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய கருத்தாக அமைத்திருக்கிறது. அப்படி வானிடத்தை ஊடறுத்து வல்லை செல்லும் வழி வைத்தார்க்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? இப்படி அமைத்த அந்த பெருமானுக்கு நாம் என்ன கைமாறு செய்யணும்? அந்த திருக்கோயிலை சென்று வணங்குதல் தான் அந்த கைமாறு. அப்படியே சென்று நாம் அடைவோம் என்பதாக சொல்லி செல்லும் நெறியையும் காட்டி, அந்த நெறியாகவும் விளங்குபவன் இறைவன் என்பதை காட்டுவதுதான் இந்த திருக்கோ. ஆக நெறி என்பதை காட்டுவது ஒன்றும் நெற்கு அடைகின்ற வேறு பொருளாகவும் அல்லாமல், நெறியும் அவனாக, அந்த அடைகின்ற பொருளும் அவனாக அமைந்ததுதான் செல்லும் நெறி காட்டவல்ல அந்த தன்மையும், திரு ஆலங்காடு உரைகின்ற செல்வனாக விளங்குவோம். ஒவ்வொன்றும் கைகாட்டி மரம் ஒன்று காமிக்கும், இதுதான் இந்த ஊருக்கு வழின்னு. ஆனா ஊர் வேற, கைகாட்டி மரம் வேற. இங்கே அப்படி அல்ல. சைவம் என்று சொல்லக்கூடிய சைவம், இறைவன் என்று சொல்லக்கூடியவன் செல்லும் நெறியை காட்ட வல்லவனாகவும் அந்த அடைகின்ற பொருளாகவும் அவனும் விளங்குகின்றான். ஆக திருஆலங்காடு உரையும் செல்வர்தாமே, செல்லும் நெறி காட்ட வல்லார்தாமே என்பதாக அமைத்து இரண்டு தன்மையையும் இணைத்த அந்த தன்மையைத்தான் வானிடத்தை ஊடறுத்து வல்லை செல்லும் வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே என்பதாக அமைத்தது. அற்புதப்பத்து பாடல் மூணு ஐயா
நாற்பத்தோராம்
அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிரம் மாரணம் போதிலும் பொறியிலீர் மனம் என்கொள் புகாததே என்பதாக சொல்லி அப்பர் பெருமான் அற்புதமான அந்த அறவுரையை எடுத்து அமைக்கின்றார். அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் செல்லும் நெறி காட்ட வல்லவனாக விளங்கக்கூடிய அந்த தன்மையை திருக்கானூர் பதிகத்தின் மூலமாகவும் இந்த திருக்கழிப்பாலை பதிகத்தின் மூலமாகவும் இந்த தனிக்கு திருக்குறுந்தொகையிலே அமைத்த அந்த நின்ற நேர்மை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையின் மூலமாகவும் இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இந்த உயிர்களை எப்படி அமைக்கின்றான் என்ற அற்புத பத்தினுடைய மூன்றாவது திருப்பாடலிலே அந்த அமைத்த அந்த கருத்தின் அடிப்படையிலேயும் இறைவன் இந்த உயிர்களுக்கு செய்கின்ற அந்த நெறி என்று சொல்லக்கூடிய நெறியை இந்த கோயில் என்று சொல்லக்கூடிய அடையாளங்களிலேயும் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் அவன் காட்டக்கூடிய நெறி அந்த நெறியிலே சென்று அடைகின்ற பொழுது திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாமே அவன் அங்கே அனுபவிக்கப்படுகின்றார் என்கின்ற அந்த கருத்தை நெறியாகவும் அடையும் பொருளாகவும் அமைத்ததுதான் இந்த திருப்பதியத்தினுடைய ஐந்தாவது திருப்பாடல். அப்படி திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாமே என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த செல்வர்தாமே என்ற அமைப்பு 1, 2, 3, 4, 5 அந்த திருத்தாண்டகங்களே செல்வரை பற்றி மிக அந்த மகுடமாக அமைத்தது. அதில் முதலாவதாக திரு ஓமாம்புலியூரிலே அவர் மகுடமாக அமைத்தது சீராரும் வடதளியும் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே என்பதாக சொல்லி அந்த செல்வன் என்று சொல்லக்கூடியதை திரு ஓமாம்புலியூர் திருப்பதிகம் 47. இரண்டாவது திருச்சிவபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்திலே சிவன் அவன்கான் சிவபுரத்து எம் செல்வன்கான் என்பதாக சொல்லி சிவபுரத்து அந்த திருப்பதியத்திலே இறைவனை செல்வன் என்பதாக நிறுத்திய அந்த மகுடமாக அமைத்தது. மூன்றாவதாக திருச்சாய்க்காடு 24 திருச்சாய்க்காட்டின் இனிது உரையும் செல்வர்தாமே என்பதாக சொல்லி ஒவ்வொரு அந்த பாடலிலேயும் மகுடமாக திருத்தாண்டகத்திலே அமைத்தது. நான்காவதாக திருவாரூர் 312 திருவாரூரில் திருமூலட்டானத்து எம் செல்வன் தானே என்பதாக இந்த பதிகமா பண்ணீங்க. நிறையா இருக்கு திருவாரூர் திருத்தாண்டகம் நிறையா இருக்கு. இல்லை அவருக்கு இன்னைக்கு 2 திருத்தாண்டகம் கிடைச்சிதான், இந்த கையில இன்னொன்று திருவாரூர் இந்த திருத்தாண்டகமான கேட்டேன். திருத்தாண்டங்களிலே எல்லாம் நம்முடைய அப்பர் பெருமான் செல்வன் என்பதாக சொல்லி அமைத்த மகுடங்கள் என்பதாக அமைத்து, இரண்டாவது பாடலிலே மலைமகளை பாகம் அமர்ந்தார்தாமே, வானோர் வணங்கப்படுவார்தாமே, சலமகளை செஞ்சடை மேல் வைத்தார்தாமே, சரண் என்று இருப்பார்கட்கு அன்பர் தாமே, பல பலவும் வேடங்கள் ஆனார்தாமே என்பதாக சொன்னார். இந்த விகிர்தன் என்று சொல்லக்கூடியதை மிக அற்புதமாக பல பலவும் வேடங்கள் என்பதாக சொன்னார். இந்த பல பல வேடங்கள் என்று சொல்லக்கூடிய வேடங்களை ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக திருந்து தேவன் குடி என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்திலே பக்கம் 213 முதல் பாடல்
சொல்லக்கூடிய அந்த பாடலிலே அந்த விகிர்தனாக வந்த தன்மையை எடுத்துக்கொள்ளும்
உகந்தார் இருப்பார்தாமே, ஒற்றியூர் பற்றி இருந்தார்தாமே, பாரார் புகழப்படுவார்தாமே, பழனை பதியா உடையார்தாமே, இதுல தீராத வல்வினை நோய் தீர்ப்பார்தாமே, திரு ஆலங்காடு உரையும் செல்வர் தாமே. இதுல எத்தனை ஊர் இருக்கு சொல்லுங்க பாருங்க. 9வது பாடல் கரெக்டா சொல்றவங்களுக்கு கணேஷ் விதியை வெல்வது எப்படி என்னன்னு
சொல்லுங்க.
சரி அடுத்தது வேற இன்னொரு தடவை நல்லா படிங்க பதிக.
திருமாவளி
சார் அஞ்சு அதே லிஸ்டா அதே லிஸ்டா பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகளேன்னு சொன்னா ஒரு ஊர் தான், அது ரெண்டு ஊரா சேர்க்கக்கூடாது. அப்பர் பெருமானும் சரி ஞானசம்பந்த பெருமானும் சரி எல்லாம் பழையனூர் ஊர் ஆலங்காடு மனம், அதனால ரெண்டும் சேர்ந்தது ஒன்று பழையனூர் ஆலங்காட்டு எம் அடிகள். எத்தனை சொல்லுங்க சார்? நாலா? வான்மீகி சொல்லுங்க அஞ்சு. என்ன விதி அல்வது எப்படி உங்களுக்கு கொடுக்குமான? வாத்தியார் எது க்வெஸ்சன் கேக்குறாரு? பையன் கிளாஸ்ல தூங்குறானா இல்லையான்னு பாக்குறேன். இல்ல தூங்குறான் இல்லையான அட்டென்டிவா இருக்கானா? இஸ் அன் அட்டென்டிவ் ஸ்டூடெண்ட் ஆர் யூ ஆர் நாட் அட்டென்டிவ்? யாரா ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. ஐயாவுக்கும் கணேஷ் எல்லாம் கிடையாது.
எட்டு
எட்டா? அவர்கிட்ட நான் தெரிஞ்சு சொல்லுங்க.
கலையா கடல் நெஞ்சை உண்டா சாமே, அது ஒன்று கயிலை மாலையை உடைய சாமே, அது ரெண்டாவது பதம். பூரா வேகம் உகுதால் சாமே, மூணாவது வருஷம். ஒற்றியூர் பற்றி இருந்தால் சாமே, நான்கு. பாதால் போகல் பாடுவால் சாமே, அஞ்சுங்க. பழனை பதியா உடையா சாமே, ஆறு. இராத வல்வினை நேயல் தீர்ப்பால் சாமே, ஏழு. திருவாளம் காட்டுவையும் செல்வால் சாமே, எட்டு பதம். சாமி இடத்துல ஒன்று முடிக்கும்
எட்டு பதம். அந்த பதில் உங்களுக்கு விதி எழுவது எப்படி உங்ககிட்ட இல்ல கொடுக்கறது? இப்ப கைலை, ஏகம்பம், ஒற்றியூர், திருஆலங்காடு, பக்கம் 36, பாடல் 8, அப்பர் பதியம் பக்கம் 36 பாடல் 8. தீராத வல்வினை நோய் தீர்த்தருள வல்லான் புள்ளிருக்க வேண்டும்தான் அவன் அங்க குறிச்சிருக்கிறாரு. புள்ளிருக்கு வேலூர் அதிலே மறைந்து நிற்கிறது, அது அப்படியே எடுத்து சொல்லிருந்தான். தீராத நோய் தீர்த்தருள வல்லான் அவன் புள்ளிருக்கு வேலூரான். ஆகவே பாடல் 8 படிச்சீங்கன்னா அங்க புள்ளிருக்கு வேலூர் அமைந்திருப்பது தெரியும். 8 கணேச பாடினார்.
பேராயிரம் பரவி பானோ ஏ
தலத்திலே பெருமான் மிக அற்புதமாக திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாமே என்பதாக அமைத்த மகுடமாக அமைந்த இந்த திருத்தாண்டகமும் திருநேரிசை மிக அற்புதமான திருநேரிசை. அந்த திருநேரிசையிலே ஒவ்வொரு பாடலும் மிக மிக அற்புதமான திருப்பாடல். வள்ளநீர் சடையர் போலும் விரும்புவார்க்கு எளியர் போலும் உள்ளுளே உருகி நின்று அங்கு உகப்பவர்க்கு அன்பர் போலும் கள்ளமே வினைகளெல்லாம் கரிசு அறுத்திடுவர் போலும் அல்லளம் பழனை மேய ஆலங்காட்டு அடிகளாரே என்பதாக சொல்லி இங்கேயும் அந்தமில் அடிகள் போலும் ஆலங்காட்டு அடிகளாரே அந்தமில் வேடம் என்பதாக சொன்ன அந்த வேடத்தை இந்த அந்தமிழா திருவேடத்து அரசு மிக அற்புதமாக அந்தமில் அடிகள் போலும் என்பதாக அவர் மேலே ஏற்றி அமைத்த அந்த சிறப்பினை உடையது ஆலங்காடு. அப்படி ஆலங்காட்டினை எம்மை ஆளும் ஆலங்காட்டு அடிகளாரே என்று சொன்ன நம்முடைய அம்மையாரினுடைய வாக்காக இங்கே துணிக்கிறது. எம்மை ஆளும் ஆலங்காட்டு அடிகளாரே என்பதாக சொன்ன அந்த வாக்கு அம்மையினுடைய வாக்கு. ஆக இந்த பதிகம் மிக முக்கியமான பதிகம். ஆடினார் காளிகாட காளிகான ஆலங்காட்டு அடிகளாரே என்ற ஊர்த்துவ தாண்டவத்தினுடைய அந்த சிறப்பையும் அங்கே அமைத்து காட்டுகின்றார். காட்டில் இந்த ஆடல் பேணும் கருத்தினை உடையர் போலும் பாட்டினார் முழவமோவா பைம்பொழிற் பழனை மேயார் ஆட்டினார் அறமம் தன்னை ஆலங்காட்டு அடிகளாரே என்பதாக சொன்ன நிலையும் தூரிடு சுடலை தண்ணீர் சுண்ணவெண் நீற்றர் போலும் கூறிடும் ஒருவர் போலும் குளிர்பொழிற் பழனை மேய ஆறிடு சடையர் போலும் ஆலங்காட்டு அடிகளாரே என்பதாக சொல்லி சுடலை இலே ஆடுகின்ற அந்த தன்மையை ஆலங்காட்டிலே அம்மையினுடைய வாக்கையெல்லாம் இங்கே எடுத்து அமைக்கின்ற ஒரு சிறப்பினை உடையது இந்த திருப்பதிகம். ஆக காரைக்கால் அம்மையாரினுடைய மூத்த திருப்பதிகம் 1, மூத்த திருப்பதிகம் 2 எல்லாம் அலசினதுக்கு அப்புறம் இங்கே வரணும். ஏன்னா நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய ஆலங்காடு தரிசனம் மிக மிக ஆழமான தரிசனம். ஆகவே காரைக்கால் அம்மையாரை நாம் இன்னும் தொடாத நிலையில் இருக்கின்றோம். ஆகவே காரைக்கால் அம்மையாரை பார்க்கின்ற பொழுது மூத்த திருப்பதிகத்தை பார்த்த பொழுது இந்த பதிகத்தினுடைய ஒரு ஆழம் புரியும். ஆக இதனுடைய மேலோட்டமான ஒரு நிலையிலே தான் நாம் சொல்லுகின்றோம் என்பதாக அமைத்து காட்டில் நின்று ஆடல் பேணும் கருத்து என்பதாக அமைத்த அந்த தன்மையெல்லாம் மிக ஆழமான கருத்து அம்மையினுடைய அந்த அற்புதமான கருத்தினை அமைக்கின்ற ஒரு நிலை என்பதாக சொல்லி மீண்டும் மழை ஆரம்பிச்சு. ஆக இந்த நிலையிலே இந்த திருப்பதிகத்தினுடைய நிலையை வைத்து இந்த இரண்டு திருப்பதிகத்தையும் அடுத்த வகுப்பிலே முழுமையாக நம்ம பாடணும். இந்த முழுமையாக திருத்தாண்டகத்தையும் நம்முடைய இந்த திருநேரிசையும் இரண்டையும் நாம் முழுமையாக பாடி அந்த வகுப்பிலே இருந்து தொடங்க வேண்டும் என்பதாக இல்லையா வரலாம் அப்படி இருந்தாங்க. காரைக்கால் அம்மையாருக்கு போயிட்டு தான் வந்த காரைக்கால் அம்மையாரை எப்படியும் பார்க்க வேண்டும் என்பதாக முழுமையாக அந்த அம்மையாருடைய வரலாறு அது பார்க்க வேண்டும் என்பது ஒரு இறைவனுடைய நிலை. அந்த வகையிலே நம்முடைய ஞானசம்பந்தர் ஆலங்காட்டிலே மிதிப்பதற்கு அஞ்சும் பொழுது அம்மையாரை நாம் முழுமையாக பார்க்கலாம் என்பதாக மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆக துஞ்ச வருவாரும் உழுவிப்பாரும் வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும் என்பதாக அப்ப அந்த பெருமானுடைய வாக்கினை நிலைநிறுத்தி இந்த ஆலங்காடு என்று சொல்லக்கூடிய ஆலங்காட்டிலே இருக்கக்கூடிய திரு ஆலங்காடு உரையும் செல்வரை நம்முடைய உள்ளத்திலே செறிவு செய்திட்டு அந்த சிந்தையிலே வைத்துக் கொண்டு நாம் எல்லாம் இந்த வகுப்பிலே இருந்து நிறைவு செய்து நம்முடைய ஐயா அவர்கள் மெமரண்டம் அந்த உழவாரப்பணியினுடைய மெமரண்டத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய முழுமையான இல்லை ஆரம்பித்ததிலிருந்து. ஆக அதை பற்றிய ஒரு சிறு குறிப்பை நம்முடைய சரவணன் ஐயா அவர்களும் அதன் பிறகு வகுப்பினுடைய தொகுப்புரையை நம்முடைய ஐயா சுப்பிரமணியம் ஐயா அவர்களும்